SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் பாலாஜி பிக்சாண்டி.
வணக்கம்.
நாங்கள் உங்களை இப்பொழுது தொடர்பு கொண்டிருப்பதற்கு காரணம், மனிதனைப் போல உருவாக்கப்பட்டிருக்கின்ற ரோபோஸ், இயந்திர மனிதனை வைத்து மருத்துவம் செய்யும் ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். டாக்டர் நவ், அது குறித்து சற்று விரிவாக நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
டாக்டர் நவ் அப்படின்றது ஒரு இயந்திர மனிதன், ஹியூமனாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மனிதர்களை போலவே இருக்கும் ஒரு ரோபோ.
இந்த இயந்திரன் திரைப்படத்தில் வந்த மாதிரியோ?
அந்த மாதிரி. பட் இதுக்கு கொஞ்சம் வேற்றுமைகளும் இருக்கு. அதாவது டாக்டர் நவ் அப்படின்ற இந்த ரோபோட் வந்து இன்னும் எப்படி மாறி இருக்கு இந்த பல காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, மனிதர்களும் ரோபோட்டும் ரொம்ப நாளா தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆனா முதல்ல வந்த இந்த ரோபோட்கள் எல்லாம், அதாவது இந்த தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்புறம் வந்த ரோபோட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரிடாமினன்ட், அதாவது டாஸ்க் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவதுன்னா ஒரு பர்டிகுலர் தொழிலை பண்ணும், ஒரு இயந்திரம் போலதான் இருக்கும். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரோபோட்ஸ் முன்னேறி வந்து இப்போ இந்த நாவ் மாதிரி இருக்கிற ரோபோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் கூட வெறும் பேச்சுவார்த்தைகள் மட்டும் இல்லாம உணர்வுகளையோட கம்யூனிகேட் பண்ண தெரியும், அதாவது தொடர்புகளை தெரியும். அதாவதுங்க இப்ப வந்து ஒரு ஒரு மெஷின் முன்னாடி நிறுத்த நம்ம பேசுறதுக்கும் ஒரு மனிதருக்கு முன்னாடி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த நாவ் மாதிரி இருக்கிற இந்த இயந்திரங்கள் அந்த உணர்வுகள், மனித உணர்வுகள், இந்த எம்பதி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பச்சாதாபம், அந்த மாதிரி ஒரு அந்த ஃபேக்கல்டிஸ், அந்த அந்த திறன்களை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கு இந்த பல வருஷங்கள்ல. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த நாவ் மாதிரி ஒரு யூனிட்டை எடுத்து அதற்கு மேல இப்ப வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் இரண்டு பேரும் பேசுறது, ஒரு தொடர்பு கொள்றது ஒரு மாதிரி, நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போறதுன்றது வேற ஒரு மாதிரி. நமக்கு ஒரு உடம்பு நல்லா இல்ல, அப்ப மருத்துவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து அவர் வந்து நம்மளோட வியாதி ரிலேட்டட், அதற்கு தொடர்பான இந்த வலி, அதையெல்லாம் அவர் உணரணும். அதற்கு மிஞ்சி நம்ம வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். இதுக்கு வந்து பல விதமான அளவுகள்ல திறன்கள் வளர வேண்டியிருந்துச்சு. இந்த நேவோன்ற ரோபோட்ல அதற்கான அந்த திறன்கள் எல்லாம் இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். சோ நாங்க என்ன திட்டம் போட்டோம்னா, ஏன் இந்த நயோன்ற இந்த ரோபோட் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் பேஷண்ட் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு தொடர்பு. அது வந்து இந்த மேல் படிப்புக்கெல்லாம் மருத்துவர்கள் போகும்போது இந்த கிளினிக்கல் ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்ட தொடர்பு அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ள நடிக்கும் நோயாளிகள் வருவாங்க. இந்த நோயாளிகள் வந்து சிலர் வந்து மருத்துவர்களா இருக்கலாம், செவிலியர்களா இருக்கலாம், இல்ல பிசியோதெரபிஸ்ட், அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த டாக்டரை போய், இந்த மருத்துவரை போய் ஒரு ரூம்ல சந்திப்பாங்க. அப்படி சந்திச்சு முடிச்ச உடனே அவங்க ஒரு மார்க்கிங் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஏன் இந்த நேயோன்ற யூனிட்ட நம்ம அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு இது ஒரு ஆராய்ச்சி தான். அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, முக்கியமா மருத்துவர்கள் என்ன நினைக்கிறாங்க, செவிலியர்கள் என்ன நினைக்கிறாங்க, மத்த பிசியோ தெரபிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற இந்த ஹெல்த் கேர் மருத்துவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பாக்குறதுதான் இந்த ஆராய்ச்சியோட ஒரு கொள்கை.
சரி, இந்த எந்திர மனிதனை வைத்து நீங்கள் என்ன உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்களேன்.
அதாவதுங்க, இந்த நயோ அப்படின்றது பிரெஞ்சு நாட்டு ரோபோட். அவங்க பண்ணும்போது இதுல வந்து ஒரு பேசிக் சாப்ட்வேர் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு எப்படி எப்படிலாம் அது இயங்கலாம், லைக் அது கண்ணை நம்மளை பார்க்கும், மனிதர்களை அது ஐடென்டிஃபை பண்ணும், அதெல்லாம் இருக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இதுதான் முதல் முறையா உலகத்துல நாங்க வந்து இந்த நேயோன்ற இந்த பர்டிகுலர் ரோபோட்க்கு சில மருத்துவர்கள் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு போகும்போது, லைக் இந்த வரையறுக்கப்பட்ட தொடர்பு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் என்கவுண்டருக்கு போகும்போது பேஷண்ட்ஸ், நோயாளிகள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதை சொல்லி கொடுத்து ஒரு டெஸ்ட்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து அந்த ஆர்டினரி அந்த சாதாரண இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதற்கு மிஞ்சி ஒரு லேயர்ல நாங்க இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்.
சரி, அது இப்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்களேன்.
இது முதல் கட்டம், ஆராய்ச்சி முடிந்து விட்டது. இதுல வந்து 70 பேருக்கு மேல அந்த நயோன்ற அந்த ட்ரைனிங் கொடுத்த அந்த யூனிட், அது டாக்டர் நாவ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம், அதற்கு கூட தொடர்பு கொண்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது வந்து ஒரு பிளைண்டட் எங்களுக்கு தெரியாம பேப்பர்ல அவங்க மார்க் பண்ணதெல்லாம் அதை எடுத்து புள்ளி விவரங்களுக்கு கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது பொறுத்து மருத்துவர்களும் செவிலியர்களும் இந்த மாதிரி ஒரு இயந்திரத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை வைக்க முடியுமா, அது மருத்துவரா அப்படின்றது தெரியும்.
எதிர்காலத்திலே இந்த டாக்டர் நவ் வைத்தியர்கள் செவிலியர்கள் செய்கின்ற வேலையை தானே செய்ய ஆரம்பித்தால் வைத்தியர்களுக்கும் செவிலியர்களுக்கும் வேலை இல்லாமல் போகுமோ?
இது எந்த விதத்திலையும் பாதிக்காது. எங்களோட ஆராய்ச்சின்றது வந்து முதல்ல மருத்துவர்களும் செவிலியர்களும் இதை ஒத்துக்கொள்வார்களா அப்படின்றதுதான். இரண்டாம் பட்சமா இதற்கு நிறைய மனிதர்களுக்கு உதவி செய்யும் தன்மை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால நிறைய வேலைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மனிதர்கள் சிலதை நல்லா பண்ண முடியும், இந்த மாதிரி இயந்திரங்கள் சிலதை வந்து மனிதர்களை விட நல்லா பண்ண முடியும். இந்த மாதிரி இயந்திரங்கள் பல அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தேக்கி வைக்க முடியும். இதர்களோட ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாம இதனால பல விதமான பல வேலைகள் வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ரோபோட் என்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க நிறைய பேர் வரலாம். இது எந்த விதமான வேலையும் பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் மருத்துவ பரிசோதனைக்கு பயன்படக்கூடியதாக மனித இயந்திரத்தை உருவாக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் டாக்டர் பாலாஜி பிக்ஷாண்டி. நல்லது பாலாஜி, பல இடங்களிலே இயற்கை அழிவுகள் நடக்கின்றன, பல இடங்களில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மனித அவலங்கள் பல இடங்களில் நடக்கின்றன. அப்படியான நிகழ்வுகளில் இடங்களிலே இந்த டாக்டர் நவ் ஆரம்ப மருத்துவ பரிசோதனையை செய்யக்கூடியதாக இருக்குமோ?
அற்புதமான ஒரு ஐடியா. இதற்கான அந்த டிப்ளாயபிலிட்டி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து தெரியணும்னா இரண்டு கட்டங்களை தாண்ட வேண்டியிருக்கும். ஒன்னு இதோட திறன், அதாவது இதோட அந்த அந்த மூளை திறன், அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இன்னும் வளர வேண்டிய நிலைமையில இருக்கு. இந்த பர்டிகுலர் காலகட்டத்துல நிறைய ஆராய்ச்சி நடக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற அந்த அந்த ஏரியால தான். இந்த பர்டிகுலர் டாக்டர் நாவ் அப்படின்னு நாங்க சொல்ற அந்த யூனிட் வந்து இன்னும் பல கட்டங்களை தாண்ட வேண்டியிருக்கு அந்த ஏரியால. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா டீப் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒரு புது ஏரியா வந்திருக்கு, அதெல்லாம் வளர வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இதோட திறன், லைக் ஒரு ஒரு பொருளை எடுக்கிறதுக்கோ இல்லை நடத்துறதுக்கோ அந்த திறனும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இப்பதுக்கு. இது ரெண்டும் வளர வளர அதே நேரத்துல நம்ம எவ்வளோ இந்த சமுதாயத்துல இதை ஒற்றுக்கொள்வோம் அப்படின்றத பொறுத்தும் தான் இது எங்க என்னென்ன இடங்கள்ல இதோட உபயோகம் இருக்குன்றது தெளிவா தெரியும். பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஜோன்லயோ ஒரு ஹாசார்டஸ் ஜோன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க பாத்தீங்களா, ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல மனிதர்கள் போய் மருத்துவம் பண்ண முடியாது அப்படின்ற இடங்கள்ல இந்த மாதிரி யூனிட்ஸ் ட்ரெயின் பண்ணா முதலுதவியாக செய்ய முடியும்.
சரி, அதை போலவே முதியவர்கள், அவர்கள் தனியாக இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவதற்கு யாரும் இல்லை, அப்படியானவர்களுக்கு இந்த டாக்டர் நவ் ஒரு கம்பானியன், அதாவது ஆறுதல் வார்த்தைகள் கூறக்கூடிய ஒரு இயந்திரமாக இயங்குமோ?
நிச்சயமா. அதாவது கம்பானியன்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சில வயதானவர்கள் சில நேரங்கள்ல நம்ம கூட துணையா சிலர் இருப்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி இயந்திர மனிதர்கள் வந்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது கூட முடியும். அவங்க கேட்கிற சின்ன சின்ன வேலைகளை பண்ண முடியும். அவங்க ஏதாவது ஆபத்துல இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுறதோ அதுவும் பண்ண முடியும். இந்த மாதிரி யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா கண் இருக்கு, காதால கேட்க முடியும். இப்ப இருக்கிற இந்த யூனிட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு சில இடங்களுக்கு போக முடியும், பொருட்கள் எடுக்க முடியும். பட் ஆராய்ச்சியில இருக்க சில அதர் வேற மதமான இயந்திர மனிதர்கள் வந்து இதை விட அதிகமான பிசிக்கல் கேப்பபிலிட்டி, அதாவது ஒரு பொருளை தூக்குறது போறது வர்றது இதெல்லாம் கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் பாசிபிள், இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் நிலைமையில இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சில வருஷங்களாக ஆகும்.
சரி, நீங்கள் ஆரணியிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் எமது நேயர்களுக்காக செய்து கொள்ளுங்களேன்.
நான் ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர், அதாவது ஆங்கிலத்துல இன்டென்சிவ் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிறந்தது ஆரணி, தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் நான் சென்னை மருத்துவ கல்லூரியில MBBS டிகிரி படிச்சேன். 2000 முடிச்சுட்டேன் என்னோட படிப்புகளை அங்க சென்னை மருத்துவ கல்லூரியில. அதுக்கப்புறம் அமெரிக்கால யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்துல அறுவை சிகிச்சை நிபுணரா பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக அங்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த தீவிர சிகிச்சை நிபுணருக்கான ஃபெலோஷிப் ட்ரைனிங் அப்படின்னு வாங்க, அதுவும் மேல் படிப்பு, அதையும் முடிச்சு தீவிர சிகிச்சை நிபுணராக இருக்கேன்.
ஆஸ்திரேலியாவிற்கு எந்த வருடம் வந்தீர்கள் பாலாஜி?
நான் இங்க வரும்போது 2006.
2006 இருந்து நீங்கள் கேன்பராவில் தான் இருக்கிறீர்களா அல்லது வெவ்வேறு மாநிலங்களில் வாழ்ந்தீர்களா?
வெவ்வேறு மாநிலங்களுக்கு சேர்ந்திருக்கேன். என்னோட இந்த தீவிர சிகிச்சை நிபுணருக்கான ட்ரைனிங் வந்து பிரிஸ்பர்ன்ல பண்ணேன், பிரிஸ்பர்ன் குயின்ஸ்லாண்ட்ல. அதற்கப்புறம் கேன்பராவுக்கு வந்திருக்கேன்.
சரி, மருத்துவத்தில் நீங்கள் எந்த துறையிலே உங்களுடைய சிறப்பு பயிற்சியை பெற்றிருக்கிறீர்கள்?
அது வந்து ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர் பேரு. அதாவது மனிதர்கள் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா அவங்க வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட் ICU அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சு சிகிச்சை கொடுப்போம். அதுல நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்.
சரி, நீங்கள் ஒரு மருத்துவர், அதுவும் இன்டென்சிவ் கேர் மருத்துவர். அப்படியான ஒருவருக்கு ரோபோட்டிக்ஸ் துறையில் எப்படி ஆர்வம் வந்தது என்று சொல்லுங்களேன்.
நல்ல கேள்வி. இன்டென்சிவ் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற அந்த ஏரியா பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் வந்து நிறைய எம்ப்ளாய் பண்றோம் எங்களோட பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ல. பாத்தீங்கன்னா இந்த மானிட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்றோம். அதனால எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவுன்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்த கான்டாக்ட்ஸ் மூலமா இது பண்ண முடிஞ்சது.
சரி, நீங்கள் இப்பொழுது கேன்பராவில் வாழ்கிறீர்கள், அங்கு வேலை புரிகிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஆராய்ச்சியை டஸ்மேனியாவில் நடத்தியிருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமா, டஸ்மேனியால பர்னி ஹாஸ்பிட்டல்.
சரி, ஏன் டஸ்மேனியாவில் இந்த ஆராய்ச்சியை நடத்தினீர்கள் என்று கூறுங்களேன்.
டஸ்மேனியால இருக்கிற இந்த பர்னி ஹாஸ்பிட்டல்ல நான் அங்க ஒரு விசிட்டிங் மெடிக்கல் ஆபீசரா இருக்கேன். அதனால அங்க இருக்கிற அந்த பர்டிகுலர் செவிலியர்கள், அங்க இருக்க நர்சஸ் வந்து இந்த ஐடியாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினதுனாலையும், அங்கிருந்து மெல்பர்ன் ட்வின்பர்ன் பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்க இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்ததுனாலையும் அங்க பண்ண முடிஞ்சது.
சரி, இந்த ஆராய்ச்சியின் அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறீர்கள் பாலாஜி?
முதல்ல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஒரு புள்ளி விவரியல் நிபுணர் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஜேர்னலுக்கு, ஒரு மருத்துவ இதழுக்கு நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இரண்டாம் கட்டமா இந்த இந்த முடிவுகளை பொறுத்துதான் இரண்டாம் கட்டமா என்ன பண்ணலாம், வேற எங்கெங்க இந்த பர்டிகுலர் டாக்டர் நவ் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றது அந்த அந்த முடிவுகளை பொறுத்ததுதான்.
சரி, இதுவரை நடந்த ஆராய்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு என்ன பாலாஜி?
நான் தான் இதுல தலைமை தாங்கிற பிரின்சிபல் ரிசர்ச்சர். இதுல வந்து ஸ்வின்பர்ன் பல்கலைக்கழகம், மெல்பர்ன்ல இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கவங்க வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டட் குரூப் அவங்க. அப்புறம் இந்த பர்னி ஹாஸ்பிட்டல்ல இருக்க இந்த செவிலியர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இது பண்றோம்.
மிக்க நல்லது. எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி பாலாஜி. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ரொம்ப நன்றி சஞ்சய்.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.